ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 16, தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள், பதம் 1-3, பாகம் 5. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஸ்ரீ பகவான் உவாச்சம் அபயம் சத்வசம்சித்தி ஞானயோகாவசிஸ்திதம் தானம் தமஸ்ச யஜ்ஞஸ்ச ஸ்வாத்யாயோ தபோர்ஜவம் அஹிம்சா சத்யமக்ரோத த்யாகா சாந்தீரபீஷுணாம் தயா பூதேஷு அலப்த்வம் மார்தவம் ரிஷிய சல்பலம் தேஜ சமாத்ருதி சௌசம் அக்ரோத நாந்தி மானிதஹ பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரதாம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ருவாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அச்சமின்மை தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அஹிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் பரதனின் மைந்தனே தெய்வீக இயல்புடைய உன்னத மான மனிதரை சார்ந்தவை. ஓம் அஜானதிமிராந்தஸ்ய ஜானாஞ்சனசலாகய சக்ஷோரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிங்கிதி நாமினம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீ வாசதி கௌர பக்த பிருந்தம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் இப்போ அத்தியாயம் 16 இருக்கும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதத்தில் 26 வகையான தெய்வீக குணங்களை பற்றி பகவான் இங்கே எடுத்து உரைக்கின்றார். யாரெல்லாம் தெய்வீக உன்னதமான குணங்களை கொண்டவர்களோ அவர்கள் இத்தனை குணங்களையும் கொண்டவர்கள் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். மாற்றி சொல்லணும் அப்படின்னா, இத்தனை குணங்களையும் ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டும். எதற்காக அப்படின்னா, ஒரு மனிதன் பக்தி பாதையில் முன்னேறி வாழ்க்கையினுடைய நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக இது போன்ற உத்தமமான குணங்களை ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கையில் பலவிதமான கருத்துக்களை 4 தினங்களாக பார்த்தோம். இன்னைக்கு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார் மன உறுதி வீரம் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். மன உறுதி வீரம் முக்கியமாக உலகத்தை பாதுகாக்கும் மனிதர்களுக்கு தேவை. குறிப்பாக சத்திரியர்களுக்கு மன உறுதியும் வீரமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது பிராமணர்களுக்கு வீரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் வீரம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் ஒரு சத்திரியனாக இருப்பவருக்கு மன உறுதியும் வீரமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, வந்து நாட்டை பாதுகாக்க வேண்டும். சத்திரியர்கள் அப்படின்னாலே இந்த அரசை ஆள்பவர்கள் வந்து சத்திரியர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த காலத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தெல்லாம் வந்து அரசனை தான் முன்னாடி இருந்து சண்டை போடுவார். அர்ஜுனன் வந்து அரசர், யுதிஷ்டிர மகாராஜர் பார்த்தீங்க அப்படின்னா போர்க்களத்தில் நேராக வந்து சண்டையிடுவார் நேராக. ஆனால் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் சத்திரியர்களே கிடையாது. இந்த கலியுகத்தில் எல்லாருமே சூத்திரர்கள், அது வேறு விஷயம். பல இதை அறியாத பல மனிதர்கள், இவர்கள் பிராமணர்கள், இவர் சத்திரியர்கள், இவர் வைஷ்யர்கள், இவர்கள் சூத்திரர்கள், இது போன்று கருத்து வேறுபாடுகள் நிலவி கொண்டே இருக்கின்றன. கலி களவு சூத்திர சம்பவக, இந்த கலியுகத்தில் பிறந்த அனைவருமே வந்து சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, வந்து முறையான சம்ஸ்காரத்தை யாரும் கடைபிடிப்பதே இல்லை. எப்படி ஒரு மனிதன் வந்து பலவிதமான சம்ஸ்காரங்கள், சம்ஸ்காரம் அப்படின்னா வந்து தூய்மைப்படுத்துதல், கர்ப்பதான சம்ஸ்காரத்திலிருந்து ஆரம்பித்து குழந்தை கர்ப்பம் தரிக்கும் பொழுதே பலவிதமான முறைகளை அனுசரிக்க வேண்டும். கணவனும் மனைவியும் எந்த தினத்தில் வந்து இணைய வேண்டும், எப்படி இணைய வேண்டும், திருமணமாகி எத்தனை நாட்கள் கழித்து இணைய வேண்டும், எந்தெந்த பூஜைகள்லாம் செய்ய வேண்டும், எந்தெந்த மந்திரங்கள் சொல்ல வேண்டும், இதுபோன்று பலவிதமான வழிமுறைகளை ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இந்த கலியுகத்தில் அதுபோன்று யாரும் கடைபிடிப்பதும் இல்லை, அதுபோன்று குழந்தைகளை பெற்றுக்கொள்வதும் இல்லை. அதனால் வந்து கலி களவு சூத்ர சம்பவக, எல்லோருமே வந்து சூத்திரர்களாக பிறக்கின்றனர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ஒரு சத்திரியன் அப்படின்னாலே வந்து கம்பீரமான வீரம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து மன்னிக்கும் தன்மை பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். மன்னிக்கும் தன்மை வந்து மிக மிக முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே வந்து தவறு செய்யக்கூடியவர்கள். யாருன்னா மனுஷன் இருக்கானா, நான் வந்து இன்ன வரைக்கும் தவறே செஞ்சதில்லை அப்படின்ட்டு யாருனா இருக்காங்கன்னா யாருமே கிடையவே கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுவான், ஏதோ ஒரு இடத்துல தப்பு செஞ்சே ஆகும். அப்படி தப்பு செய்யும் பொழுது மன்னிக்கவில்லை அப்படின்னா வந்து எப்படி நம்ம ஒரு தப்பு செய்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் நம்மளை மன்னிக்கிறாங்க. அதுபோல் வந்து நம்மகிடம் யாரும் தப்பு செஞ்சாங்க அப்படின்னா வந்து அவர்களையும் நாம் மன்னிக்க வேண்டும். மன்னித்தல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து இந்த மன்னிக்கும் தன்மை வரவே வராது. யார் ஒருத்தர் வந்து உத்தமமான நிலைமையில் இருக்கிறாரோ, உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்றார்களோ, நல்ல மனோபாவம் இருக்கின்றதோ, அவர்களுக்கு தான் வந்து சரி மன்னிச்சு விடுவோம் அப்படின்ட்டு மன்னிக்கும் தன்மை வரும். இருந்தாலும் பக்தர்கள் படிப்படியாக இந்த குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுபோன்று மன்னிக்கும் தன்மையை வளர்த்து கொண்டோம் அப்படின்னா வந்து சமுதாயத்தில் ஒற்றுமைகள் நிலவும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஒரு தப்பு செஞ்சிட்டா அப்படின்னா அதை மறக்கிறதே கிடையாது, மன்னிக்கிறதும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுது, எதிரும் புதிருமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் மன்னிப்பு தன்மையே கிடையாது. ஏதோ ஒரு நாடு தவறு செஞ்சிருச்சு அப்படின்னா வந்து, அதாவது மன்னிப்பு கேட்குறதும் கிடையாது, மன்னிக்கிறதும் கிடையாது. முதல்ல மன்னிப்பு கேட்டால் தானே அதுக்கப்புறம் மன்னிப்பு வந்து மன்னிக்கிறது. யாருமே வந்து மன்னிப்பும் கேட்குறதே கிடையாது. அதாவது சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஏதோ ஒரு தவறை செய்து விட்டோம் அப்படின்னா அதை முதல்ல நம்ம வந்து தவறுன்னு உணரணும். உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம செய்த தண்டனை வந்து விடுபடுகின்றோம். சாஸ்திரங்களை யமராஜிட்ட போனோம் அப்படின்னா, நம்ம எப்போ ஒரு தண்டனை செய்துட்டோமோ அந்த தண்டனையை செய்த பிறகு உணர்ந்துட்டு அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்குற போது என்ன பண்ணுகின்றார் பகவான் அப்படின்னா, அவனுக்கு தண்டனை கொடுப்பதில்லை. ஏன் அப்படின்னா, அவன் வந்து தெரியாமல் செய்து விட்டான், தவறு இழைக்காமல் இருப்பதற்கு அவன் முயற்சி செய்கின்றான் என்று பகவான் வந்து தண்டனைகளை கொடுப்பதில்லை. அதனால் வந்து தவறு செய்து விட்டோம் அப்படின்னா தைரியமாக நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். அதே மன்னிப்பு யாரும் கேட்டாலும் மன்னிக்கும் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தைரியம், பகவான் வந்து தைரியம் அப்படின்றார். இந்த தைரியம் எப்போ வரும் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம எப்போ பகவத் பக்தி தைரியமாக செய்கின்றோமோ அப்போ தான் வரும், இல்லைனா வரவே வராது. நம்ம ஒரு 50 கோடி ரூபா பணம் பேங்க்கில் வச்சுருந்தோம் அப்படின்னா தைரியமாக இருக்க முடியுமா, தூங்கவே முடியாது. எப்போ இவன் எதை என்ன பண்ணுவானோ, அரசாங்கத்தில் வந்து எந்தெந்த விதிமுறைகள்லாம் மாற்றுறானோ, இப்போ திடீர்னு பணத்தை மாற்றிவிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி மாற்றிவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து பணம் அதிகமாக இருந்தாலும் வந்து தூக்கம் வராது. ஆனால் வந்து எவனிடம் பக்தி இருக்கின்றான் அவன் வந்து தைரியமாக எப்பொழுதும் வந்து இருப்பான். ஏன் அப்படின்னா, எந்த விதமான கவலைகளும் இல்லை. எப்போ மனுஷன் தைரியமாக இருப்பான், கவலை இல்லாத நேரத்தில். அதுபோல் தைரியமாக இருக்க வேண்டும் என்றார் பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் தூய்மை, தூய்மை மிக மிக அவசியமான ஒன்று. பலமுறை நம்ம வந்து பேசியிருக்கின்றோம், ஊற்று தூய்மை புற தூய்மை அது தேவைப்படுகிறது. மனம், நம்மளுடைய மனம், நம்மளுடைய சரீரம், இதெல்லாமே வந்து தூய்மையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பழகுவதில் மிக மிக தூய்மை. சில பிரபுபாதர் இங்கே குறிப்பிடுகின்றார், நம்மளுடைய மனம், நம்மளுடைய சரீரத்துடைய தூய்மை தேவை. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பழகும் விதத்திலும் தூய்மை இருக்க வேண்டும். ஒரு மனிதரிடம் பழகுகின்றோம் அப்படின்னா நேரடியாக பழக வேண்டும், தூய்மையாக பழக வேண்டும். ஏதோ ஒரு இன்றைக்கி காலகட்டத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சிரிக்கிறதே வந்து காசு கொடுத்தா தான் சிரிப்பாங்க போல் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஆக வேண்டியது இருந்துச்சுன்னா சிரிப்பாங்க, இல்லை அப்படின்னா இவனுக்கு ஏன்ப்பா சிரித்து நம்ம சிரிப்பை வந்து வீணடிக்கணுமே, சிரிப்பு கூட வீணடிக்கிறதான். இந்த கலியுகத்தில் துர்திருஷ்டவசமான ஒன்று என்னென்னா அப்படின்னா, இப்போ யாருன்னா எங்கன்னா போய் சிரிச்சிட்டோம் அப்படின்னா, ஏ ஏன் சிரிக்கிற என்னை பார்த்து அப்படின்னு வந்து சொல்லுகின்றார்கள். அதுபோல் வந்து சிரிக்காத இருந்தால் தான் மக்களுக்கு பிடிக்கிறது. ஆனால் வந்து சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். சிரித்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நோய்கள் கூட சென்றுவிடும். இப்போலாம் பலவிதமான நோய்கள் வருகிறது. ஏன் அப்படின்னா வந்து மனிதன் சிரிப்பதே கிடையாது. சிரிப்பு அப்படிங்கிறத மறந்துடும் போல இருக்குது. காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிரிக்கிறதே கிடையவே கிடையாது. அதுபோல் நம்ம எப்பொழுதும் ஒரு மனிதர்களிடம் பழகினோம் அப்படின்னா வந்து நேர்மறையாக பழக வேண்டும். இன்றைக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா வந்து சிரிக்கிறது சிரிக்கிறது அப்படியே வந்து நல்ல மனிதர்களை போல் நடித்து அப்படியே வந்து நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், சோப்பு போடுறதுன்னு சொல்லுவோம், அதுபோல் வந்து பழகுவார்கள். அப்புறம் காரியம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீ யார் நான் யார் அப்படின்னு சென்று விடுவார்கள். அதுபோல் இல்லாமல் பக்தர்கள் எப்பொழுதுமே வந்து தூய்மையாக நேரடியாக பழக வேண்டும் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் குறிப்பாக வியாபாரிகள், வியாபாரிகள் வந்து தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த வியாபாரம் செய்யும் பொழுது வந்து எப்பொழுதுமே வந்து தூய்மையாக செய்ய வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பொறாமையின்மை, பொறாமையின்மையும் வந்து மிக மிக முக்கியமானது. ஏன் அப்படின்னா பொறாமையும் இருக்கக்கூடாது. பொறாமை இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வாழ முடியாது. ஒரு நாள் வந்து ஒருத்தன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்தான். அப்படி தவம் செய்யும் பொழுது சிவபெருமான் வந்து பிரத்யட்சமாகி என்ன வேண்டும் கேள் என்று சொல்லும் பொழுது அவன் கேட்டான், எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் சொல்லும் பொழுது அப்போ சிவபெருமான் சொல்கின்றார், நான் உனக்கு கொடுப்பதை உனக்கு கேட்பதெல்லாம் கொடுக்கின்றேன், ஆனால் உன் பக்கத்து வீட்டில் இருப்பவனுக்கும் இரண்டு மடகாக கொடுப்பேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது இவனும் சரி என்று ஒத்துக்கொள்கின்றான். அப்போ இவன் வந்து சிவபெருமானிடம் எனக்கு மாட மாளிகை வேணும் அப்படிங்கும்போது சிவபெருமான் இவனுக்கு ஒரு ஒரு மாட மாளிகையும் பக்கத்து வீட்டில் இருப்பவனுக்கு இரண்டு மாட மாளிகையும் கொடுக்கின்றார். அப்பொழுது அவன் வெளியே வந்து பார்க்கின்றான், நடடே தவம் செய்ததோ நான் கிடைப்பதோ இவனுக்கு இரண்டு மடங்காக கிடைக்கின்றதே, எனக்கு ஒரே ஒரு மாளிகை மட்டும்தான் கிடைக்கின்றது, இவனுக்கு இரண்டு மடங்காக கிடைக்கின்றதே அப்படின்னு இவனால் பொறாமை தாங்க முடியவில்லை. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றன் பின் ஒன்றாக இவன் கேட்டுக்கொண்டே வருகின்றான், எனக்கு இது வேண்டும் உனக்கு அது வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருப்பவனுக்கு இரண்டு மடங்காக, இவனுக்கு ஒரு கார் என்றால் அவனுக்கு இரண்டு கார் கிடைக்கின்றது, இது போல கிடைத்து கொண்டே வருகின்றது. அவனால் பொறாமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதனால் அவன் என்ன செய்கின்றான் அப்படின்னா, சிவபெருமானே என்னுடைய கண்ணை ஒரு கண்ணை எடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவனுக்கு ஏன் அப்படின்னா, இவனுக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா அவனுக்கு இரட்டலை, அவனுக்கு ரெண்டு கண்ணும் போயிடுமே அப்படின்னு அவன் கேட்டான். அதுபோல பொறாமை இல்லாமல் ஒரு மனிதன் இருப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல், மரியாதை எதிர்பார்க்காமல் இருத்தலும் வந்து மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா இந்த காலத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லோருமே நமக்கு தான் சல்யூட் அடிக்கணும். நம்ம நடந்து போனாலே வந்து எல்லோருமே திரும்பி நின்று அவங்க எந்தெந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களோ அந்த வேலையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம வர்றத வந்து பார்த்து நமக்கு மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருக்கின்றோம். நம்ம பெரிய சக்கரவர்த்தி அரசனை போல என்ன பண்ணுகின்றான் அப்படின்னா வந்து எல்லோருமே வந்து எனக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அதுபோல இல்லாமல் வந்து மரியாதையை எதிர்பார்க்க கூடாது. திருநாதபி சுனிச்சேனா தரோரபி சகிஷ்ணு நாம் அமானி நாமானதேனா கீர்த்தனியா சதாஹரீஹி. பகவான் இங்கே ஏன் குறிப்பிடுகின்றார் மரியாதை எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னா, ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவும் சொல்கின்றார், நாம் ஒரு மனிதருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அதே சமயத்தில் மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி ஒருத்தருக்கு வரலாம். ஏன் அப்படின்னா நம்ம எப்போ மரியாதை எதிர்பார்க்குறோமோ அந்த மரியாதையை வந்து மக்கள் கொடுப்பது கிடையாது. நான் ஒரு 50 பேர் என்னை மதிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா வந்து 50 பேருமே மதிப்பாங்களா? யாரோ ஒருத்தர் மதிக்கலாம், 2 பேரும் மதிக்கலாம், எல்லாருமே மதிப்பாங்களாம் அப்படின்னா சொல்ல முடியாது. எப்படி எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்போ வந்து எதிர்பார்ப்பு வந்து கிடைக்காத பொழுது நம்ம என்ன பண்ணுகின்றோம் அப்படின்னா, மரியாதை கிடைக்கவில்லை அப்படின்னு கோபமாக வெகுந்து எழுகின்றோம். அப்போ நம்மளுடைய நிலை தடுமாறி விடுகிறது. நம்ம எப்போ எதிர்பார்க்குறோமோ அப்போ அவர்கள் வந்து சில நேரத்தில் வந்து அலுவலகத்தில் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு வந்து ஒரு மேனேஜர் போகிறார் அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லலை அப்படின்னா வந்து இவன் என்ன வணக்கம் சொல்லாமே போகிறான், இவனை ஒரு கை பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எதிரியாக நினைப்பான். யாரெல்லாம் வணக்கம் சொன்னானோ அவனை வந்து நண்பனாகவும் வணக்கம் சொல்லாதவனை எதிரியாகவும் பார்ப்பதற்கு நம்மளுடைய மனம் சொல்லும். அதனால தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார், எப்பொழுதுமே வந்து மரியாதையை எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். இதுபோல் பகவான் வந்து 26 வகையான உத்தமமான குணங்களை இங்கே குறிப்பிடுகின்றார். இதை வந்து நம்ம வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம வந்து கடைபிடிப்பதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். அப்படி முயற்சி செய்தோம் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையிலே வந்து ஒரு பிரகாசம் ஏற்படுவதை நாமே உணரலாம். எப்போ வந்து மனிதன் வந்து நல்ல குணங்களை வளர்த்து கொள்கின்றானோ அப்போ வந்து அவன் வந்து சுகமடைவான். நல்ல குணங்களே வளர்த்து கொள்ளாமல் எப்படி சுகமடைய முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஒரு வீடு இருக்குது அப்படின்னா வீட்டை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வீட்டை சுத்தமே பண்ணாத வந்து குப்பையும் கூலமாக வச்சுருந்தோம் அப்படின்னா வீடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதுபோல் வந்து நம்ம இந்த குணநலன்களை வளர்த்து கொள்வது என்பது வீடை வந்து சுத்தம் செய்வதை போல நம் இந்திரியங்களை சுத்தம் செய்கின்றோம். அப்படி சுத்தம் செய்து இது போன்ற உத்தமமான குணநலங்களை வளர்த்து கொள்ளும் பொழுது ஒரு மனிதன் சுகமடையலாம், அவன் வந்து தெய்வீகமான நிலையை அடைகின்றான் அப்படின்னு பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.